الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جزيلا والصلاة والسلام على سيد البشر صاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في كلامه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان واجتنبوه لعلكم تفلحون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا أذن الأخذ خرج منه الإيمان رواه البخاري رواه أبو داود كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளர் நிலையே இல்லாத அன்பான் எங்கள் நாய் நல்லா ஒருவனை கேட்டு வளர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்லாஹ்வின் உயரிய பெயரை கூறி இந்த குதுபா குருஷன் செய்ய ஆரம்பிச்சீர்கள் ஆண்கள் பெண்கள் யாவரும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா என்னோ ஒரு நாள் இவ்வுலகம் அல்லது பின்னால் மேலான ஜென்மத்தூர் திருதோ சென்ற உயரிய சுவருக்கம் பரிசாக கிடைத்திருக்குமா என்று துவா செய்கிறேன் அல்லாஹ் கபூல் செய்வானா அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடம் ஆகிய அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே அல்லாஹுவை நல்லடியார்களே வாலிபர்களே வயோதிபர்களே திராறுகளே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூர் இருக்கின்ற போதும் தனிமையில இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்து மாறி எனக்கும் உங்களுக்கும் மத்தியிலும் சொல்லிக் கொள்கிறேன் நாளைய வறுமையை நாள் அல்லாஹ் அல்லாஹ் வயது இந்த உலகத்திலே வாழ்ந்த முகப்பீடிய கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரை சேர்த்து ஜென்னத்து கூலியாக தந்து அருள்வான் அன்பான அல்லாஹுவை நல்லே பேரன்மிக்க அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறது இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நாளைய மறுமை நாள் எங்களுடைய கண்மூடியதற்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கை வெற்றியோ தோல்வியோ அமைகிறது ஒரு பிள்ளை ஒரு மாணவன் அல்லது மாணவி பரீட்சையின் பின்னால் ஒரு முடிவை காண்பதை போல நானும் நீங்களும் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சையாக ஒரு டெஸ்டாக இருக்கிறது இந்த பரீட்சையின் முடிவிலே நாம் எதை அடைய போகிறோம் இலக்கியமாக நானும் நீங்களும் வாழ வேண்டியது சுவர்க்கத்தை இலக்கியமாக கொள்ளும் எனவே அந்த இலக்கிய பயணத்திலே நாம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலே இந்த உலக வாழ்க்கையை கழித்திருக்கிறோமா இல்லையா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே எனவே இன்று மிக முக்கியமான ஒரு தலைப்பை உங்களோடு பேசிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் பாவம் ஏராளமான பாவங்கள் இருக்கின்றன என்றாலும் சமூகத்தை சீரழிக்கின்ற இன்றைய சிறார்களை பீடித்திருக்கின்ற மிக பயங்கரமான ஒரு பாவத்தை தான் உங்களோடு இன்று தலைப்பு இருக்கிறேன் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவம் என்றால் என்ன என்பதை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். பாவம் என்றால், குற்றம் என்றால், தவறு என்றால், அல்லாமல் எதையெல்லாம் எங்களுக்கு செய்யுமாறு அல்லாவும் அல்லாவின் தூதர் சொல்லல்லாவும் அடைவதெல்லாம் அவர்களும் சொல்லிருக்கிறார்களோ, ஏன் இருக்கிறார்களோ, அவைகளை செய்யாது இருப்பது பாவம். சொல்ல வேண்டும், சொல்லாமல் இருக்கிறோம் பாவம். வசதி வாய்ப்பிருந்தால் ஜகாத்து கொடுக்க வேண்டும். வருட முடிவே நிசாபை அடைந்திருந்தால் ஜகாத்து கொடுக்காவிட்டால் பாவம். ரமலான் ரமலான் மாத நோம்பை அடைந்திருக்கிறோம், நோம்பு நோக்காமல் இருக்கிறோம் பாவம். வசதி வாய்ப்பு இருக்கிறது, ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றாமல் இருக்கிறோம் பாவம். அன்பானவர்களே, எனவே பாவம் என்று சொல்லுகின்ற போது ஒன்று அல்லாஹ்வால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எதுவெல்லாம் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று படிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை நாம் செய்யாது இருப்பது பாவம், குற்றம். இன்னொன்று இருக்கிறது அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளை நீங்கள் செய்யக்கூடாது, இவை நல்லதல்ல, இது உங்களுடைய உடம்புக்கு கேடுது, உங்களோட பிள்ளை குட்டிகளுக்கு இதனால் ஆபத்து, இங்கேயும் நிம்மதி இல்லை, மறுமையிலே நிம்மதி இல்லை, பல பாவங்களை எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் எங்களுக்கு தடை விதித்த செய்யக்கூடாது சொன்ன விடயங்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு செய்யக்கூடாது தடை விதித்தவைகளையும் நாம் செய்கின்ற போது அது பாவம். மது அருந்த கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், மது அருந்துகிறோம் பாவம். உபச்சாரம் செய்யக்கூடாது என்று ஏவப்பட்டிருக்கிறோம், கட்டளையிடப்பட்டிருக்கிறோம், உபச்சாரம் செய்கிறோம் பாவம். களவெடுக்க கூடாது, களவெடுக்கிறோம் பாவம். சுருக்கமாக விளங்க போனால் அல்லாஹ் எதுவெல்லாம் அல்லாஹ்வின் எதுவெல்லாம் எங்களுக்கு செய்யுமாறு சொன்னார்களோ அவைகளை செய்யாதிருப்பது பாவம். இவையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அவைகளை செய்வது பாவம். அன்பானவர்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த அல்லாஹ்வு பரிசுத்த அல் குர்ஆனிலே அதனுடைய விளைவுகளை ஏராளம் சொல்லியிருக்கிறான். அப்படியான ஒரு பாவங்களிலே ஒன்றுதான் பாவம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பாவம் இடம்பெற்றா அது அந்த நபரை மாற்றுதல் நம்பர். ஆனா இன்னும் சில பாவம் இருக்கிறேன், அந்த பாவம் கண்ணியமானவர்களே, அது அந்த பாவத்தை செய்கின்ற அந்த குற்றத்தை செய்கின்ற அந்த நபரையும் பாதிக்கும். அவர் திருமணம் முடித்திருக்கின்ற பிள்ளைகள், அந்த அவர் மூலமாக கிடைத்த பிள்ளைகள், மனைவி, குடும்பம், கண்ணியமானவர்களே, அவர் வாழ்கின்ற ஊர், எல்லாவற்றையும் பாதிக்கும். அப்படியான வைபவமான பாவங்களிலே ஒன்றுதான் போதை வந்து பாவம். ஒரு மனிதனுடைய உடம்பை பலவீனப்படுத்தக்கூடிய பாவம், ஆண்மையை இல்லமாக்கக்கூடிய பாவம், குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தை இல்லமாக்கக்கூடிய பாவம், அவருடைய தாய் பாசம், தகப்பன் பாசத்தை இல்லமாக்கக்கூடிய ஒரு பாவம், சிறு பிள்ளைகளை கூட மோகத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு பாவம். அதையும் தாண்டி சொல்ல போனால் ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதன் அடையாளம் தான் அந்த பாவம். அடிமையானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவர்களுக்கு இந்த உலகம் என்பது, அன்பானவர்களே, இந்த உலகத்தை அவர்கள் ஏதோ ஒன்றை நினைத்துக் கொண்டிருப்பார்கள், இந்த உலகத்தை அவர்கள் ஏதோ ஒன்றை போன்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள், இதுதான் சுவர்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஏன், ஒரு 1000 ரூபாய் பணத்துக்காக தன்னுடைய தாயையும் கொலை செய்ய தயங்க மாட்டார்கள். எதற்கு அந்த 1000 ரூபாய்? இந்த மது அருந்துவதற்காக, அல்லது புகைப்பிடிப்பதற்காக, அல்லது போதை வசதி பாவனைக்காக? அன்பானவர்களே, இது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. அல்லாஹ்வு தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறார், யா அய்யுஹல்லதீனா ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ் விரித்து சொல்கிறார், மக்களே, அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான், முதலாவது மதுபானம், சூதாட்டம், அப்படி சில காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இந்த எல்லா காரியமும் செயல் என்பதை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார். யாராவது செய்வாங்களா? ஒரு அருவறுப்பான எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை ஒரு பிள்ளை செய்தால் நாங்க என்ன சொல்லுவோம்? சைத்தான வேலையா நீ செய்யறாய், சைத்தான வேலையை செய்யாதுன்னு சொல்லுவோம். மாணவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், சைத்தானுடைய நஜீசான செயல்தான் இந்த போதை வந்து பாவனை, மது பாவனை, சூதாட்டம். எனவே நீங்கள் இதை சவிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். கண்ணியமானவர்களே, எல்லா வகையான வெற்றியும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த பாவனை இல்லாதவர்கள் நிறைய வெற்றி அடைந்திருக்கிறார்கள். இந்த பாவனையை உள்ளவர்கள் நிறைய தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே தன்னுடைய பிள்ளை கூட தன்னுடைய பிள்ளையை கொஞ்சுவதற்காக, பிள்ளையோடு கதைப்பதற்காக தன்னுடைய தகப்பன் பிள்ளையை கூப்பிடுவார், தன்னுடைய பிள்ளையே தகப்பன் எடுத்து போவார். கல்விமானவர்களே, ஆகப்பெரிய தோல்வி. எங்களுடைய செல்வம் எங்களுக்கு பாக்கியம் இல்லைண்டா, எங்களுடைய செல்வத்தை வச்சு நாங்களே கொஞ்சி கொள்ள இயலாண்டா. அன்னாடவர்களே, தன்னுடைய மனைவி கூட வீட்டுக்குள் எடுக்காம சில சந்தர்ப்பங்களிலே கதவை மூடி வெளியிலே போடுகின்ற நிறைய சம்பவங்கள், சில சந்தர்ப்பங்களை போதை பத்து பாவனைக்கு அடிமையானவர்களே தன்னுடைய மனைவியே கத்தியாலும் வேறு ஆயுதங்களாலும் கொத்தி கொள்ளுகின்ற நிலை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்கிறேன் என்றால், இந்த பாவம் சாதாரணமான பாவம் அல்ல, ஒரு பாரிய விளைவை ஏற்படுத்தக்கூடிய பாவம். முந்தைய ஒரு கால பொதுவாக்கு போனா சொல்லுவார்கள், அதர தொழுகையை பற்றி பண்ணுங்க, அதர அதர சதக்கா பத்தி பயாமல், அதர பொருவான் திலாவது பற்றி பேசுங்க, அதுல வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு பொதுவாக்கு போனா எல்லா இடங்களையும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அண்மையில் ஒரு முக்கியமான இடத்துக்கு போனாலும் அங்கும் சொன்னாங்க, அதுல எங்களை ஒரு விபச்சாரம் குடிக்கு, எங்கட சமூகத்தில் உள்ளவங்க இதுல பீடிக்கப்பட்டு விட்டாங்க, சிலர் வறுமைக்காக இந்த பாவத்தில் ஈடுபடுகிறார்கள், எனவே இதை பற்றி விபச்சாரத்துடைய கடிதியை பற்றி, அதனால் ஏற்படக்கூடிய பாரதூரத்தை பற்றி, ஒழுக்க சீடுகளை பற்றி பண்ணுங்க அதற்கு சொன்னாங்க. இனி சில இடங்களுக்கு போனா அதர போதை வந்து பாவனை குடித்து, சிறியவர் பெரியவர் வித்தியாசம் இல்ல, ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்ல, சில இடங்கள் பெண்களும் உதவியாக இருக்கிறாங்க, இதை பற்றி பேசினாங்கிறவர்களை எதை சொல்கிறேன் என்றால், நன்மை செய்வதற்கு குறையில மாசா தாராளமான நன்மை செய்வோம், ஆனா பாவத்திற்கு குறை, பாவத்தை தாராளமாக செஞ்சு கொண்டே நன்மை செய்வோம். இந்த நாவால உண்மையும் பேசுறோம், இந்த நாவால பொறவானு ஓதுறோம், ஆனா இந்த நாவால பொய்யும் சொல்றோம், இந்த நாவால நல்ல விஷயத்தை பேசுறோம், மதுவும் மறந்துடும். அன்பானவர்களை அறுத்தம் இல்லாது அல்லாஹ் தந்திருக்கின்ற உறுப்புகள், அல்லாஹ் தந்திருக்கின்ற ஆரோக்கியம், இதை அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் பொருந்தக்கூடிய விதத்திலே நாங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும். எனவே முதலாவதாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விடயம், இந்த போதை வந்து பாவனை, போதை வந்து எவ்வளவு பெரிய பாரதூரமான பாவம் என்பதை அதனுடைய சில விளைவுகளை பார்த்துவிட்டு அதிலே பீடிக்கப்பட்டவர்களை எப்படி மீட்டெடுக்கலாம் என்ற விடயத்தை அடுத்த கட்டமாக பார்ப்போம். அம்மாணவர்களே, உள்பள்ளிகளில் சில இடங்கள் இன்னும் பூர்த்தியாக இருக்கிறது, விளைவிக்கின்றவர்கள் அந்த இடங்களை பூர்த்தியாகிவிட்டு மேல்மாடுக்கு செல்லும். அம்மாணவர்களை இதை சொல்கிறேன் என்றால், முதலாவது இந்த பாவத்துடைய புரிதம் ஏனைய பாவங்களை போல அல்ல, இது பாரதூரமான பாவம். இந்த பாவத்தால் தன்னுடைய மனைவி பாதிக்கப்படுகிறார். அண்மையில் ஒரு முக்கியமான ஒரு வழக்கு, ஒரு விசாரணை வருகிறது. பள்ளியில ஒரு நிர்வாக சபை உறுப்பினராகத்தான் இருப்பதனால் 9-10 வருடமாக வாழ்ந்த ஒரு மனைவி சாட்சி சொல்கிறாள், போதைவத்துக்கு அடிமையான ஒருவரை ஏதோ ஒரு வகையில் நான் திருமணம் முடித்து விட்டேன், அவருடைய வாழ்க்கையிலே 10 வருடத்திலே நான் 2 மாதம் கூட சந்தோஷமாக இருந்தது கிடையாது, ஆனால் நான் ஒரு பிள்ளைக்கு தாயாக இருப்பதனால் எவ்வளவு கஷ்டங்களை மறந்தேன், ஆனால் இனிமேலும் அவரோடு வாழ முடியாது என்று 10 வருடங்களுக்கு பின்னால் அந்த பெண் யோசித்தார். அந்த பெண் அப்படியே அந்த கணவனை விட்டு பிரிவதற்காக பதில் கேட்டார். எதை சொல்கிறேன் என்றார், இப்படித்தான் நிறைய பேருடைய நரக வாழ்க்கை. இந்த உலகத்திலே நரகத்தை போல ஒரு வாழ்க்கையை சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த போதை வந்து சாதாரணமான பாவம் அல்ல. இருபத்தி நன்மையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம், ஒரு சாதாரண 8-9 வயது பிள்ளைய பார்த்தா அது எங்களுடைய பிள்ளைதான், அந்த பிள்ளைய யார் மோகத்தோடு பார்க்க கூடாது, அது தன்னுடைய பிள்ளையை போலதான், பெண் பிள்ளையா இருக்கட்டும் ஆண் பிள்ளையா இருக்கட்டும், அப்படியாப்பட்ட அந்த சிறாறுகளையும் தன்னுடைய ஆசைக்கு அடிமையாக கூடிய வெறிபிடித்தவர்கள் இன்னும் சமூகத்தில் இல்லாமல் இல்லை. மனித தோற்றத்திலே எத்தனையோ மிருக குணத்துடையவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனித தோற்றம் பார்ப்பதற்கு மனிதரை போன்றுதான் காட்சி அளிக்கிறார்கள், ஆனால் அவருடைய செயல்களை பார்க்கின்ற போது மிருகத்தை உணவும் கேவலமான ஒரு செயல். அன்பானவர்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதனால் தான் சொல்லலாம் அனைவர் செல்லும் அவர்கள் ஒரு அதிசயம் சொன்னார்கள், ஒழுக்கம் இல்லாவிட்டால் மனிதன் கழுதையை விட கேவலமானதாக மாறுகிறான். ஒழுக்கம் இல்லாத மனிதன் மிருகத்தை விடவும் கேவலமானவனாக மாறுகிறான். மிருகம் இருக்குது ஒரு ஜராவைய ஒரு அழுக்க செய்வதற்கு ஒரு முறை இருக்குது, அந்த முறையோட தான் அதை செய்யும், குறிப்பிட்ட ஒரு இனத்தோட தான் செய்யும். ஆனா ஒழுக்கம் இல்லாத பண்பாடு இல்லாத மனிதன் இருக்கிறானே, அந்த மனிதன் ஒரு பாவத்தை எப்படி செய்யலுமோ, எவ்வளவு பணம் கொடுத்து செய்யலுமோ, எங்கெங்க போய் செய்யலுமோ, என்னென்ன விதத்துல செய்யலுமோ, எல்லா அமைப்புலையும் அந்த பாவத்தை செய்வான். இதனால் அன்பானவர்களே ஒழுக்கம் கலட்டப்பட்டதனால், ஒழுக்கம் இல்லாமல் போனால், பண்பாடு இல்லாமல் போனால் பாவம் பல விதத்தில் நடக்கும். சாதாரண ஒரு பாவம் தான், ஆனா அந்த பாவத்தை பல விதத்திலே அந்த மனிதன் சிந்திப்பான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாவிட்டால் மனிதன் மிருகத்தை விட கேவலமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் இன்றைய சமூகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பார்க்கிறோம் ஐயே சொந்த அப்பாவால் மகள் கற்பழிப்பு, சொந்த தந்தையால் மகள் கற்பழிப்பு, எத்தனையோ சம்பவங்கள் பலவர்களே நாம் கொஞ்சம் வயதிலே கூடிய அனுபவசாலிகள், பட்டதாரிகள், உலமாக்கள், ஆசிரியர்கள், அன்பானவர்களே மாறி ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்திய சமூகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்திய சிறார்கள் தான் நாளைய தலைவர்கள், இன்றைய சீராக தான் நாளைய நிர்வாகத்தில் இருக்க போகிறார்கள், நாளைய பொறுப்புதாரிகளாக அந்த நாட்டை ஆளப் போகிறார்கள். எனவே இது ஒரு பாரதூரமான பாவம் என்பதை நாம் இன்று சமூகத்துக்கு விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இரண்டாவது அன்பானவர்களே, ஒழுக்கம் கலட்டப்பட்டால் அடுத்து இடம்பெறக்கூடிய பாவம் உபச்சாரம் தருவ சாதாரணமாக நடக்கும். அது போதை கடுமையானவர்கள் மதுபானத்தை குடிச்சிட்டு வந்து, மதுபானத்தை அரைஞ்சிட்டு வந்து வீட்டுல படுத்தா தூங்கினா அந்த மனிதனுக்கு விளங்காதே. பக்கத்துல படிப்பது தன்னுடைய மனைவியா, தன்னுடைய பிள்ளையா, தன்னுடைய தாயா? அன்பானவர்களுக்கு விபச்சாரத்தில் ஈடுபட்டு வருவார். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு தன்னுடைய சொந்த பாப்பாவே தந்தையாக தன்னுடைய மகளுக்கு பிள்ளையை கொடுத்திருக்கிறார் சில தந்தைகள். அப்படிப்பட்ட பாரதூரமான ஒரு பாவம், ஒழுக்கத்தை கலட்டி எரிகின்ற பாவம். அதுக்கு அடிமையானவர்கள் தன்னுடைய மனைவியோடு எப்படி கதைக்க வேண்டும், தன்னுடைய குழந்தையோடு எப்படி கதைக்க வேண்டும், சமூகத்தோடு எப்படி கதைக்க வேண்டும்? மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்ற உலமாக்கள், ஆசிரியர்கள், சமூகத்திலே உள்ள பொறுப்புதாரிகள் இவர்கள் எப்படி கதைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் எப்படி நடக்க வேண்டும், இந்த ஒழுக்கங்கள் தெரியாமல் எப்படி கதைக்க வேண்டும் என்று தெரியாமல் ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கு. சில பொதுவான பயணங்கள் போனால் பொதுவான வாகனங்கள் பஸ்ஸுகள் எப்பார்கள், பேருந்துகள் எப்பார்கள், எப்படி கதைப்பார்கள்? எனவே இது ஒரு பாரதூரமான பாவம். ஒழுக்கம் கலக்கப்பட்டால் அந்த மனிதர் பேசுவதே உண்மையிலே பேச்சிலே அவருக்கு ஒழுக்கம் கிடையாது, தன்னுடைய வாழ்க்கையை நடத்தையிலே ஒழுக்கம் கிடையாது. அவரிடத்திலே ஒழுக்கம் இல்லாத போது அவரிடம் இந்த ஒழுக்கத்தை படிக்க வேண்டிய, பண்பாடை படிக்க வேண்டிய தன்னுடைய குழந்தை, தன்னுடைய மனைவி, தனக்கு கீழே உள்ள அந்த குடும்பம் எப்படி நல்ல முறையிலே நல்ல ஒழுக்கத்தோடு சமுதாயத்தை உருவாக்க முடியும்?
எனவே ஒழுக்கத்தை கலட்டி எறிகின்ற சீர்கட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற ஒரு பாவம் தான் அந்த போதை வந்து பாவம். எனவே எல்லா இடங்களிலும் அதிகமாக இல்லை, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் சில இடங்கள் இருப்பார்கள். எனவே அவர்களுடைய அந்த கரம் ஓங்காமல், அவருடைய குரல் ஓங்காமல் அவர்களை மட்டம் தட்ட வேண்டிய, அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய, அவர்களையும் எங்களோடு இணைத்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு இணைத்து அல்லாஹுவை சிந்தித்து வாழக்கூடிய சமூகமாக அவர்களை மாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கும் உங்களுக்கு இருக்கிறது. சில நினைப்பார்கள் என்னோட பிள்ளை ஆம்பளை பிள்ளையிலே, அதனால எனக்கு இருக்கிறது பெண் பிள்ளைதானே, எனக்கு என்ன பொறுப்பு? யாரும் அப்படி யோசிச்சுக்கோங்க. ஏனென்றால் இன்னைக்கு என்னுடைய பெண் பிள்ளைய திருமணம் முடித்து கொடுக்க போறோம், ஏதோ ஒரு கஞ்சா காரணம் அல்லது குடுக்காரனுக்கு அல்லது ஏதோ ஒரு வகையில போதை பத்துக்கு அடிமையானது. நண்பர்களே, எனவே அப்படி யாரும் யோசிக்க கூடாது. எல்லோரும் சேர்ந்து இந்த பாவத்துக்கு எதிராக குரல் கொடுத்து அந்த சமூகத்தை நாங்கள் திருத்தி நல்லொரு வழிக்கு கொண்டு வர வேண்டும். எனவே இரண்டாவது அவருடைய விளைவு, அதாவது ஒழுக்கம் கலட்டப்பட்டால் விபச்சாரம் நடக்கும். அபுதாபுல பதிவு செய்யப்பட்ட அறிந்துள்ள ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தார், அவருடைய ஈமான் கலட்டப்பட்டது. ஈமானை கலட்டுகின்ற, தன்னுடைய அடையாள சின்னமாக இருக்கின்ற, என்னையும் உங்களை ஈமான்தாரி என்று அடையாளப்படுத்துகின்ற, அந்த ஈமானை கலட்டி எறிகின்ற ஒரு பாவத்தை உருவாக்குகின்ற ஆணி கோலாக இருப்பது, ஆணி வேறாக இருப்பது அந்த மதுப்பாவணி என்பதை நாம் அறிந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, அப்படியான ஒரு நிலையில் எங்களை உயிர் பறிக்கப்பட்டார். ஈமான் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டுவிடுவோம். மதுபானம் குறித்த நிலைமையிலே அந்த சூடு மங்குவதற்கிடையிலே எங்களை உயிர் பறிக்கப்பட்டால், நானும் நீங்களும் மொமின் இல்லாமல் முஸ்லீம் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் அதைவிட மிகப்பெரிய கேவல பேரை இருக்க முடியும். எனவே கண்ணியமானவர்களே, இரண்டாவது விபச்சாரம் என்ற பாவம் இந்த போதை பற்றி கடுமையானவர்களால் இடம்பெறுகிறது. மூன்றாவது அன்பானவர்களே, கொலை. சாதாரண சிறியதொரு பணத்துக்கா 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்காக வண்டி ஒரு பச்சில குழந்தை அல்லது தன்னுடைய தாய் அல்லது பணம் இருக்கின்ற ஒருவரை கொலை செய்வது தருவது சாதாரணமாக அவரிடத்திலே அந்த பாவம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஆள் மனதிலே அவர்களுக்கு பதிந்து விட்டால் அங்கே தன்னுடைய பிள்ளையை கூட பார்க்க மாட்டார்கள். விபச்சாரம் செய்துவிட்டு அந்த பிள்ளையும் கொண்டு அப்படியே அவர்கள் அந்த பாவத்தில் ஈடுபட்டு விடுவார்கள். அடுத்ததாக கொலை. கொலை தருவது சாதாரணமாக தெரியுமா? அண்மையில் இடப்பட்ட ஒரு சம்பவம் மாணவர்களே, உயிரோடு ஒரு பிள்ளையை சேர்த்துக்குள்ளே புதைத்து வரலாறு நாம் எல்லா பத்திரிகையிலையும் படுத்தோம், தொலைக்காட்சியிலே பார்த்தோம். முஸ்லீம்கள் தெரிந்து வாழ்கின்ற ஒரு ஊரிலே நடந்த சம்பவம். அப்படி இனி நாங்கள் எங்களுடைய ஆயிஷாக்களை, எங்களுடைய பாத்திமாக்களை, எங்களுடைய குழந்தைகளை அதற்கு ஆளாக்கிவிடக் கூடாது, பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது மாணவர்களே. எனவே இந்த பொறுப்பை நானும் நீங்களும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அன்பானவர்களே, இந்த பாவம் நீங்களையும் சில சொல்வார்கள் நீங்களைக்காக நாங்க பயன்படுத்துகிறோம். அன்பானவர்களே, எதுவாக இருக்கட்டும், நீங்கள் குடிக்கின்ற ஒரு தண்ணீர் மாறி மதுவாக இருக்கட்டும் அல்லது புகையாக இருக்கட்டும், தூள் வகையாக இருக்கட்டும், வேறு என்ன வகையாக இருந்தாலும் மதுவோடு சம்பந்தப்படுகின்ற, கோதை வஸ்தோடு சம்பந்தப்படுகின்ற எல்லாம் ஹராம், எல்லாம் தடை செய்திருக்கிறது. எனவே அன்பானவர்கள், அது வீங்கிரயம். அல்லாஹ் பரிசுத்த அல்லாஹ்வுடைய சொல்வதான், இன்னல் முகல்லீன கானூ மிர்வான ஷயாதீன் வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. வீங்கு நிச்சயமாக வீங்கிரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய உடன்பிறப்புகள், கூட பிறந்தவர்கள் என்று அறுக்கப்படலாம் உடன்பிறப்புகள் செய்யக்கூடியவர்கள் ரப்பை சந்தோஷப்படுத்த மாட்டார்கள், ரப்புக்கு மாறு செய்வார்கள் என்று அறுக்கப்படலாம் சொல்கிறார்கள். எனவே வீங்கிரயம் செய்பவர்கள் தான் இந்த போதை வந்து கடுமையானவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, விஸ்வோ அல்லது கோலிக்கோ அல்லது வீடியோ பயன்படுத்தக்கூடியவர்களுடைய தொகையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு ஒருவர் கண்ணியமானவர்களே, ஒரு 5 விஸ்வலோ கோலிக்கோ குடிக்கிறார் என்று சொன்னாங்க. இன்னும் ஒரு கணக்கை போட்டு பாருங்க, எவ்வளவு வீண்டு ஒரு கோலிக்குடைய அல்லது விஸ்வருடைய விலை 40 ரூபாய், 40 தர 5 எவ்வளவு 200 ரூபாய்,
200 ரூபாய் ஒரு நாணயம். 200 தர 30 ஒரு மாதத்துக்கு 6000 ரூபாய் சொல்லுகிறார். ஒரு மாதத்துக்கு 6000 ரூபாய் சொல்லுகிறார். இப்படியே ஒரு வருடத்துக்கு கணக்கு பாருங்கள், 6000 தர 12 மாதம் ஒரு வருடத்தில் 72000 சொல்லுகிறார். 10 வருடத்துக்கு கணக்கு பாருங்கள், 720000 ரூபாவை சொல்லுகிறார். மற்றவிடத்திலே கையே இல்லாமல் சொந்தமாக ஒரு வீடு கட்டி நிம்மதியாக வாழலாம். அன்பானவர்களே, நான் சொல்லுகின்ற சாதாரண சின்ன ஒரு கலத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அதற்கு அடிமையானவர்கள். புகை பிடிக்காமல் இருக்க முடியாது. உணவு உண்ட மீன் உடனே என்ன செய்வார்கள், அந்த புகைத்தனை கை கெடுத்து விடுவார்கள். அன்பானவர்களுக்கு பயங்கரமான ஆபத்தானது. முதலாவது புகைத்தல், அதுக்கு அடுத்ததுதான் கட்டம் கட்டமாக மதுப்பாவனை, அதுக்கு பின்னால் போல இப்படியே செல்கிறது. எந்த கம்பெனி ஒரு பொருளை சேல் பண்ணும் போது அவுட் பண்ணும் போது அதனுடைய நலவைத்தான் சொல்லும். ஆனா புகைத்தல் கம்பெனி அந்த பொருளை சேல் பண்ணும் போது அவுட் பண்ணும் போது அது கெடுதின்னு சொல்லித்தான் அதை அவுட் பண்ணுது. ஆபத்து என்று தெரிஞ்சும் சமூகம் அதை பயன்படுத்துறாங்க. எவ்வளவு பெரிய படைத்தனமான ஒரு செயல். இன்னும் சில பெக்கெட்டுகள்ல புற்றுநோய் ஏற்படுத்தும், ஆளை கொள்ளும் என்று கூட அறிவித்தல் இருக்கின்ற அளவுக்கு அந்த கம்பெனி அதனுடைய நலவை செல்லாம கெடுதின்னு சொல்லித்தான் அவுட் பண்ணு. வருடாந்தம் ஒரு உலகிலும் 50,000 மேற்பட்ட நபர்கள் இந்த புகைத்தலால் இருக்கின்றார். நுரையீரல் பாதிக்கப்படுகிறது. உதட்டு புற்று, நுரையீரல் புற்று, தொண்டை குழி புற்று என பல வகையான நோய்கள், ஆண்மை குறைபாடு, உதடு கருத்து போய் சிறார்கள் கூட பக்கத்திலே வரமாட்டார்கள். முகம் எல்லாம் ஒரு வகையாக எண்ணி தோட்டத்தை கொண்டு முகம் காட்சியளிக்கும். எந்த நேரம் அதற்கு பயன்பாடு அதற்காக வேண்டிய அருமையானவர்கள் எந்த நேரம் துப்பிக் கொண்டிருப்பார்கள். சமூகம் அவர்களுக்கு இனிமையாக இருக்காது, தனிமை இனிமையாக இருக்கும். சமூகத்தோடு இருக்க மாட்டார்கள், தாய் தாப்பு இருக்க மாட்டார்கள், குழந்தையோடு இருக்க மாட்டார்கள், மனைவியோடு கொஞ்சம் கதைக்க மாட்டார்கள். அவர் தனிமையில் இருக்க பார்ப்பார். அப்படி இல்லை என்ற அந்த பாவனையாளர்களோடு அவர் சேர பார்ப்பார். ஒரு ஊரில் 2 பேர் 3 பேர் இருக்கிறார்களா, எந்த தொலைவில் இருந்தாலும் அவர் அவரைத்தான் தடி போவார். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வைரஸ் தான், பாவம் தான் அந்த புகைத்தல் பாவனை. மாணவர்களே, அந்த மதுப்பாவனை. எனவே இது பாரதூரமானது, இது வீந்திரயம் என்பதை நாங்கள், அதாவது இதனுடைய விளைவுகளிலே ஒரு கட்டமாக விளங்க வேண்டும். அடுத்ததாக அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாவத்தில் பிடிக்கப்பட்டவர்கள் எப்படி மீட்டெடுக்கலாம், இதில் எப்படி கலட்டலாம், நான் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று. எனவே நாம் சிந்திப்பதை விட நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். ஆனால் அந்த பாவனையிலே அடிமையானவர்களை நாம் அணுகி அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு கட்டம். அதிலே முதலாவது, அன்பானவர்களே, இந்த நிலையிலே எங்களுக்கு மௌத்து வந்தால் நீங்கள் ஒரு முஸ்லீம், நானும் ஒரு முஸ்லீம், முஸ்லீமின் அடிப்படையிலே உங்களை நான் சந்திக்கிறேன். அல்லது முஸ்லீம் இல்லாத ஒரு உறவை நீங்கள் சந்திக்கலாம், ஒரு சகோதரி சந்திக்கலாம், அந்த பாவனை உள்ளவர்களை சந்திக்கலாம், அவர்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இந்த நிலையிலே எங்களுக்கு மௌத்து வந்து விட்டால் நான் நீங்கள் நல்ல முடிவை எதிர்பார்க்க வேண்டும். சொல்லதாக அனைவருக்கு அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையிலே ஒன்றுதான், யா அல்லாஹ் எனக்கு நல்ல முடிவை தா. சொல்லதாக அனைவருக்கு நல்ல முடிவை அல்லாஹ் கொடுத்தான், நல்ல முடிவை அல்லாஹ் கொடுத்தான். இன்னும் சொல்லதாக அனைவருடைய இறுதி ஹஜ்ஜை பத்தி பேசுகிறோம், இறுதி ரமலானை பத்தி பேசுகிறோம், சொல்லதாக அனைவருடைய கடைசி பயணி நாட்களை பற்றி பேசுகிறோம், சொல்லல்லாஹு அலைஹி கடைசி நாட்களை பற்றி பேசுகிறோம். ஏன் தெரியுமாறவர்களே, அந்த இறுதி முடிவு நல்ல முடிவு என்பதனால் இன்னும் முழு சமூகத்துக்கு நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம். வருகின்ற மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் சொல்லல்லாஹு அலைஹி மீராதையும் வஃபாத்தையும் மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் அதாவது விளங்கப்படுத்துகின்ற போது, பேசுகின்ற போது, பயான் செய்கின்ற போது அவருடைய வரலாறுகளை பேசுகிறோம். ஏன் இறுதி முடிவு நல்ல முடிவு? எனக்கும் உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும். இந்த பாவனையோடு உங்களுக்கு மௌத்து வந்து விட்டால், அல்லது பாவனையாக இருக்கின்ற போது மௌத்து வந்து விட்டால், அல்லது நீங்கள் அந்த பாவனையை வாங்குகின்ற அந்த கடைக்குள் இருக்கின்ற போது மௌத்து வந்து விட்டால்,
அல்லது அதை அருந்தி உங்களுடைய சூடு அந்த அதனுடைய சூடு உடம்பில் இருந்து மங்குவதற்கிடையிலே உங்களுக்கு மறுத்து வந்து விட்டால் ஈமான் இல்லாமல் உங்களுடைய உயிர் போக்குகிறது, முஸ்லீமாக இருந்து முஸ்லீம் இல்லாம உங்களை உயிர் போகிறது என்பதை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அல்லாஹ்வே அந்த பாவத்தில் அவர்களை முதலாவதாக அவருடைய விபரத்தை சொல்லி நடந்தது. ஈமான் இல்லாம உங்களுடைய உயிர் பறிக்கப்பட போகிறது என்ற அச்சத்தை அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் முதலாவது. அன்பானவர்களே, அடுத்து இரண்டாவது, நான் நீங்கள் நாளைய மறுமை நாளே அல்லாஹ்வுடைய சாமியிலிருந்து பெற்றோர்களே உங்களுடைய பொறுப்புகளை சரியாக செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கேட்கவில்லையா? உங்களுடைய குழந்தைகளுக்கு பணம் கொடுக்கின்றீர்கள், உங்களுடைய குழந்தைகளை விசாரிக்கவில்லையா? நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய குழந்தையை நீங்கள் விசாரிக்கவில்லாட்ட உங்களுக்காகவே உங்களுடைய பொறுப்பு அந்த குழந்தையை விசாரிப்பது. நீங்கள் விசாரிக்காவிட்டால் நாளைய மறுமையினாலேயா அல்லாஹ் உங்களிடத்திலே உங்களுடைய குழந்தையை பற்றி விசாரிப்பார். அந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய கடமை இந்த உலகத்திலே சரியாக செய்யவில்லை என்றால் நீங்களும் நாளைய மறுமையினால் அல்லாஹ் உலகத்திலே குற்றவாளியாக மாற்றி விடுவீர்கள். முதலாவது தப்பிலே சொல்லலாம், தர்மம் செய்யலாம், தன்னுடைய குழந்தை தனக்கு என்றெல்லாம் தந்த அந்த குழந்தை செல்வத்தை நல்ல முறையிலே நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் அந்த குழந்தை செல்வம் நாளைய மறுமையினாலே எங்களை ஆபத்திலே கொள்வது போன்றுவிடும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இறக்கமாக கேட்கிறேன், வாலிபர்களை கெஞ்சி கேட்கிறேன், உங்களுடைய பெற்றோர் எங்களை தட்டி கேட்கவில்லை, பொறுப்புதாரிகள் நிர்வாகிகள் எங்களை கேட்கவில்லை என்று நீங்கள் நினைத்த போக்கில் யாரும் வாழ்ந்து விடாதீர்கள். அல்லாஹ் தந்த ஆயுள், அல்லாஹ் தந்த மூச்சு, அல்லாஹ் தந்த உடம்பு, அல்லாஹ் தந்த வாழ்நாளை நானும் நீங்களும் கழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்நாளை பற்றி நாளைய வறுமையில் அல்லாஹ் விசாரிப்பார். என்னுடைய தந்தை என்னை விசாரிக்காவிட்டாலும், மாணவர்களை ஆசிரியர்கள் உளமாக்கள் படித்துக் கொடுக்கின்ற விசாரிக்காவிட்டாலும், ஜமாத்தாரை நிர்வாகிகள் விசாரிக்காவிட்டாலும், குழந்தைகளை பெற்றோர்கள் விசாரிக்காவிட்டாலும், இதற்கு மேலால் இருக்கின்ற படைத்தரப்பு என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் மாணவர்களையும் ஆசிரியர் உலமாக்களையும் ஜமாத்தாரை நிர்வாகிகளையும் விசாரிப்பான் என்ற நிலையோடு ஒவ்வொருவரும் இந்த உலக வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்த வேண்டும். எனவே மறுமையை உள்ள விசாரணைக்கு பயன்படுவார். யார் ஒரு மனித உலக வாழ்க்கையில மறுமையில் அல்லாவுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயந்து மனோ இச்சையை கட்டுப்படாமல் படைத்த ரப்புக்கு பயந்து உலகத்துல பாவத்தை விட்டு விலகி நடக்கிறார் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறார், அந்த மனிதனுக்கு தங்குமிடம் சுவர்க்கம் என்று சொல்கிறார். சொற்ப இன்பத்துக்காக இந்த மனோ இச்சைக்கு அடிமைப்படாது அல்லாஹுவை நினைத்து மறுமை விசாரணை நினைத்து மறுமையுடைய நிலைகளை நினைத்து இந்த உலகத்திலே பாவத்தை விடக்கூடியவர்களுக்கு கூலியே சுவர்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். நிச்சயமா அந்த பயத்தை அல்லாஹ் ஒரு காலம் வீணாக்க மாட்டான். இது சாதாரணமா அந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு பயப்படுகிறோம், பயப்படுகிறோம், ஒரு விஷயத்தந்துக்கு பாம்புக்கு பயப்படுகிறோம், சாதாரணமாக காட்டிலே வாழக்கூடிய மிருகங்கள் அதற்கு பயப்படுகிறோம். ஆனால் படைத்தரப்புக்கும் என்னுடைய பயம் அதிகமாக இருக்கிறது. படைத்தரப்புடைய குடி கடினமானது. படைத்தரப்பிடத்திலே நானும் நீங்களும் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டால் அதை விட மிகப்பெரிய ஒரு கேவலம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தந்த ஆயுளை நல்ல முறை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அன்பானவர்களே, எனவே ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதிக அக்கறை காட்டும். குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அதிக சுதந்திரம், தனிய ஒரு பைக் கொடுக்குறீங்க, தனிய ஒரு ரூமை கொடுக்குறீங்க பயன்படுத்துறீங்க, தனிய ஒரு போன் கொடுக்குறீங்க மாணவர்களே, இதெல்லாம் உங்களோட பிள்ளைய சீரழிக்கக்கூடிய ஒரு வயது வந்ததுக்கு பின்னால கொடுங்க. படிக்கிற வயதுல ஓ லெவல் ஏ லெவல் செய்யற வயதுல தனிய ஒரு பைக் கொடுக்காது, தனிய ஒரு போனை கொடுக்காதீங்க, தனிய ஒரு ரூம்ல உங்களோட பிள்ளைய போடாதீங்க. அது உங்களோட பிள்ளைக்கு நீங்க செய்யறது உதவியாக உங்களுக்கு விளங்கலாம். நீங்க அவனோட பிள்ளைக்கு நலவு செய்வதாக விளங்கலாம். போதோடு எடுத்து கொடுத்தா என்னோட நல்லா படிப்பான், பைக்கன் எடுத்து கொடுத்தா என்ன சுதந்திரமாக வாப்பா ஒரு சந்தோஷப்பு நல்லா படிப்பான். அன்பானவர்களே, உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் செய்கின்ற உதவி அது உங்களோட பிள்ளைக்கு செய்கிற அநியாயமா எதிர்காலத்திலே மாறு. அந்த பிள்ளை அந்த பைக் எடுத்துட்டு எங்கெங்கயோ பாவத்துக்கு பயன்படுத்து. நீங்க கொடுத்த தனியோ ரூம் அதுக்கு இருந்த மகன் என்னென்னமோ செய்வான், யார் யாரோடய சுரப்பாக்குறான்.
நீங்க கொடுத்த போன் அதனால மகன் என்னென்னமோ செய்யறான். அன்பானவர்களே, எதை சொல்கிறேன்னா, ஒரு பிள்ளைக்கு ஒரு வயது வரோடு நீங்க அதை கொடுக்கிறது. எனவே பிள்ளைகளுக்கு தனி சோதனை கொடுக்காதீங்க. அப்படி கொடுப்பதனால் குழந்தைகள் கெட்டு போக அதிக வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு வகையிலே குழந்தைகள் கெட்டு போகிறார்கள். தாய் தாப்படுத்த பழக்கம் இருந்தால் ஒட்டோவா தானாக பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம் அப்படியே மாறிவிடுகிறது. இப்படியும் ஒரு பழக்கம். சில சந்தர்ப்பங்கள் தாய் தாப்பன் அப்படியே இல்லை. சமூகத்தில் ஒரு பெரிய ஒருவர், முன்மாதிரியான ஒருவர், எப்படி இந்த குழந்தை இப்படி ஆயிட்டு, நல்ல ஒரு மனிதரே இவரு. ஆனா பார்த்தா, விசாரிச்சு பார்த்த அன்பானவர்களே, தனிச்சு வந்துடும். பணம் கொடுக்கிற கணக்கு வழக்கு இல்லை. வெளிநாட்டிலே தந்தை ஏராளம் பணம் அனுப்புகிறார், கணக்கு வழக்கு இருக்கிறது. அவருக்கு தனிய ஒரு பய, அவருக்கு தனிய ஒரு போர். அன்பானவர்களே, இப்படி சுதந்திரம் கொடுத்து கொடுத்து அந்த புள்ள கெட்டு போயிடுச்சு. அதுக்கு பின்னால சில வசதி வாய்ப்புள்ள உள்ளவர்கள் சொல்லக்கூடிய கடில் வழிக்கக்கூடிய சில நிகழ்வுகளை நாங்கள் பார்த்துருக்கோம். அண்மையில் ஒரு மிகப்பெரிய வசதிக்காரர் சொல்லுகிறேன். நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கேன். வெளிநாட்டுல கொஞ்ச நாள் நாட்டுக்கு வந்து நிறைய சம்பாதிச்சேன். வருமானத்துக்கெல்லாம் எனக்கு அந்த குறை வச்சது. இந்த பின்னாலும் நான் பல லட்சம் ஒரு நாளைக்கு தேடுவேன். ஆனா அவர் சொன்னார், எவ்வளவுதான் தேடினாலும் என்னுடைய பிள்ளைய நல்ல முறையில் என்னை வளர்த்து கொள்ள இயலாம போச்சு. அல்லாஹ் தந்த செல்வம், அந்த செல்வத்தை நல்ல முறையில பயன்படுத்த இயலாம போச்சு. எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் இந்த பிள்ளை செல்வம் எனக்கு எதிராக இருக்குது என்று அந்த கண்ணீர் வடிச்சு எத்தனையோ பணம் படைத்தவர்கள், வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், சமூகத்திலே இல்லாமல் இருந்தவர்கள். எதை சொல்கிறேன் என்றால், நாங்கள் கொடுக்கிற சுதந்திரம் சில வேலை அவர்களுடைய வாழ்க்கையே நாங்கள் நண்பாளர்களே. அந்த இறுதி முடிவை நாங்கள் பயப்பட வேண்டும். மறுமையிலையும் சாமியை பயப்பட மூச்சி அல்ல அந்த உலகத்தில் போட்டு ஆகாரம் முடிந்து விட்டால் நாங்கள் மூத்தாகிடுவோம். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நான் நீங்கள் ஆயாசமாக ஆயத்தமாக வேண்டும் என்பதை இந்த பிள்ளைகளுக்கும் இந்த பாவனையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் நாங்கள் விளங்கப்படுத்தி அவர்கள் அதில் திரட்ட வேண்டும். அடுத்ததாக கண்ணியமாக சூழலை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். யாரோடு இந்த பாவம் செய்தோம், எந்த இடத்திலேயே நாங்கள் செய்வோமோ அந்த இடத்திலே நாங்கள் செய்வோம். 10,000 ரூபாய் தான் எங்களுக்கு பணம், ஒரு நாளைக்கு வருமானம் கிடைக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மோசம் தான் கண்ணியமானவர்கள். அந்த 10,000 விட்டுட்டு இன்னொரு தொழில் இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் கிடைக்கட்டும். அல்லாஹ் அந்த 2,000 ரூபாய் பரக்கத்தை இருப்பாங்க. பாவத்தோடு வருகின்ற 10,000 ரூபாய் பரக்கத்து கிடையாது. பாவம் இல்லாம இல்லாத போயிருக்கிற 2,000 ரூபாய் பரக்கத்து இருக்கு. அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை, நாளைய மறுமையில நிம்மதி இருக்குது. இந்த 10,000 ரூபாய் நிம்மதியில இருக்கிற நிம்மதியை பறிக்கிற ஒண்ணுதான் இருக்குது மாணவர்களே. அந்த 10,000 ரூபாயும் நாங்க எல்லாரும் சேர்ந்து வீணடித்து விடுவோம். நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து அதை வீணடித்து விடுவார்கள். சில பேர் நண்பர்களாலே ஒரு நண்பருக்கு கொலையாச்சுறுத்தவர்களே, இன்னைக்கு எந்த அளவு மாறிச்சுங்களா? சிலருக்கு அதை பயன்படுத்துவதற்குரிய அந்த பணம் கிடைக்க இல்லை, அந்த போதை வசதி கிடைக்கலடா, தன்னையே தற்கொலை செய்யற அளவுக்கு சிலர் மாறிவிடுறார். அவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம் நாங்கள் பாவம். எனவே அன்பானவர்கள், அதை நாங்கள் விடுபடவில்லை. சகாபாக்கள் அப்படித்தான் முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். அபு தல்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே மதுபானம் பரிமாறப்படுகிறது. குர்ஆனுடைய ஆயத்திரங்களுக்கு மதுபானம் தடை செய்யப்பட்டதாக உடனே அப்படியே கொடுத்துவிட்டார். ஒரு ஹரி குர்ஆனை பதிவு செய்யக்கூடிய ஹரிஜரப்பி மதீனாவுடைய பாலைவன மணலிலே ஆறாக அந்த மதுபானம் ஓடியதாக ஹரி பதிவு. கோப்பை கணக்கில் அல்ல, வீதர் கணக்கில் அல்ல, மதிக்க இல்லாமல் முதியோர்கள் வயதில் மூத்தவர் அனுபவத்தாலே சொல்லுகின்ற பேச்சை கணக்கெடுக்காமல் நிச்சயமா பெரிய ஆபத்து. எனவே இதனுடைய விஷயத்தை நாங்கள் விலங்கி அதை கலந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான் பாவத்தில் ஈடுபட்டவர்கள் தீர்ப்பார்த்தீங்கள், கோபா செய்யுங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுக்காக நல்ல ஒரு வரியை தெரிவு செய்யுங்கள். ஒரு சமூகத்தை சொல்லிவிட்டு பொதுவாக விலகிக் கொள்வது அண்மையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர் தான் தன்னுடைய பெயரை யூசுப் இஸ்லாமாக மாற்றிக்கொண்டார். அவர் சொல்கிறார், நான் செய்யாத பிரச்சாரம் இல்லை, நான் பாவிக்காத மது இல்லை, போதை வசதி இல்லை, எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் இப்போது எனக்கு இஸ்லாம் கிடைத்ததோ கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் இதெல்லாம் நான் விட்டுவிட்டேன். நான் ஒரு தூய ஒரு முஸ்லீமாக யூசுப் இஸ்லாம் அவருடைய பெயரை மாற்றி பழைய நெகட்டிவ் இல்லாமல் என்னுடைய பெயரை மாற்றி நல்ல ஒருவராக நான் வாழ்கிறேன். இன்னைக்கு சிலர்கள் சொல்வார்கள் பழகிட்டோம், சில வாரிகள் சொல்வார்கள் பழகிட்டோம் விட்டுக் கொள்ளலாம். நமது விழா தான் பாதுகாப்பு எத்தனையோ ஜும்மாக்களை கேட்கிறோம், இன்றைய ஜும்மாவை கேட்டாலும் அன்பானவர்கள் அது தடை செய்யப்பட்டது, பாவம் அது விபரீதம் என்பதை விளங்கிவிட்டோம். இதற்கு பின்னால் அதை தொடர்ந்தால் மன்னிப்பது அல்லாவின் புறத்தாக இருக்கிறது. அவருடைய மனங்களை மாற்றி நல்லவர்களாக ஆக்கிவிடையாளா, அவருடைய குழந்தைகளுடைய முகத்தை பார்த்து அவர்களை திருந்த புரிவு ஆக்கிறியாளா, அவருடைய குழந்தைகளுடைய முகங்களை பார்த்து சௌபாவுக்குரிய வார்த்தைகள் அவருக்கு திறந்து கொடுத்தியாவல்லாம், பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வைத்துவிட அவர்களுக்கு உதவியாக இருந்தியாவல்லாம். அதே போன்றியாவல்லாம் யார் யார் அந்த பாவங்களை கூறிப்பட்டு குறிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை பாவத்திலே நீ பாதுகாத்து தந்துடுவாயாக. யா அல்லா, அந்த நாட்களில் நல்ல ஒரு நிம்மதியை ஏற்படுத்துவாயாக. யா அல்லா, எங்களுக்கு நல்ல முடிவை தந்துடுவாயாக. நாளை மறுமை நாள் அவருடைய விசாரணைக்கு பயப்படுத்துவோம். யா அல்லா, நாளை மறுமை நாள் எங்களுக்கு நிம்மதியை தந்துடுவாயாக. அவங்க சௌதரிய எங்களுக்கு நீர்களாக தெரிந்து நீரை பொறுத்திடுவாயாக. நாளை மறுமை நாளை நல்ல ஒருவரை விட்டு எங்களை பிரித்து விடாத யா அல்லா. சுவர்க்கத்தை எங்களுக்கு கூலியாக தந்து விடையாளா. நாளை மறுமை நாள் எல்லாத்த பொண்ணுங்களை கண்ணியப்படுத்தி விடையாளா. ஜென்னத்தோ விருதோசை தங்குமணமாக தந்து விடையாளா. இந்த துவாவை தனிப்படை திருப்பி ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன்.